கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நம் யாவருக்கும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு ஈரோட்டில் இருக்கிற உங்களுடைய அருமையான சகோதர சகோதரிகள் யாவரும் தங்களுடைய அன்பு வாழ்த்துக்களை என் மூலமாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறார்கள். தேவனுடைய மிகப்பெரிதான கிருபையில் மீண்டும் ஒரு நாளை நம்முடைய ஜீவ நாட்களில் நம்ம கண்டு இந்த நாளில் இந்த காலை வேளையில அவரை நாம் ஆராதித்து துதித்து அவருடைய பாதப்படியில் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்க அவர் கிருபை செய்திருக்கிறார். அநேக நன்றிகளை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவருக்கு ஏறெடுத்துக் கொண்டு இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனம் உண்டாகும் வகையில் உக்கிராளத்துவம் என்ற தலைப்பை தேவனுடைய வசனங்களிலிருந்து நாம் தியானிப்போம். நாம் தெரிந்து கொண்டிருக்கிற தலைப்பு உக்கிராளத்துவம், ஸ்டிவார்ட்ஷிப் ஆங்கிலத்தில். அதற்கான ஆதார வசனம் ஒன்று பொருந்திய 4:2 ஒரு முறை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன்.
மேலும் உக்கிராளக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா?
மேலும் உக்கிராளக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா? இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு தேவனிடத்தில் இருந்து இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நாம பெற்றுக் கொண்டிருக்கிற உக்கிராணத்துவத்தை நாம் தியானிப்போம். சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்பு நாம் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன, அவசியம் என்ன? நம்ம அநேகர் இன்றைக்கு இங்கு கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரிகளில் அநேகர் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு அந்த காலத்திலிருந்து இந்த ஆச்சரியமான சத்தியத்திற்குள்ளாக அழைக்கப்பட்டு தேவனோடு உடன்படிக்கைக்குள்ளாக பிரவேசித்து இந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப சமீபத்தில் இதே அழைப்புல அநேக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள் அதே அந்த காரணத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக அழைக்கப்பட்டு தேவனோடு அந்த பலியினால் ஆன உடன்படிக்கைக்குள்ள பிரவேசித்திருக்கிறீர்கள். கண்டிப்பா அடிப்படை சத்தியங்கள் என்று சொல்லி வேதத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை நாம கற்று வந்த அந்த நாட்களில் இதுவரைக்கும் வாழ்ந்திருந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் தேவன் இப்போ அவருடைய வசனங்களின் மூலமாக நமக்கு உணர்த்திய வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய மாபெரும் வித்தியாசத்தை உணர்ந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் தேவனுடைய வார்த்தைகள் உங்க எல்லாருடைய இருதயத்துக்குள்ள ஏற்படுத்தி இருக்கும். நாம் நினைத்தது மாதிரி அல்ல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை பாதை. கிறிஸ்தியேசுவின் உண்மையான சீஷர்களுடைய வாழ்க்கை என்பது நாம் கிறிஸ்தவர்களாக இதுவரைக்கும் அறிஞ்சிருந்த பிரகாரம் இல்லை. ரொம்ப பெரிது, ரொம்ப கிருபை நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனா தேவனுக்கு உண்மையா நம்மை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னா அதற்காக நாம் இறக்க வேண்டிய பிரயாசங்கள் பெரிது என்பது உணர்ந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாரும். அதனால்தான் அவரிடத்துல உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் அளவுக்கு முடிவு செய்து அநேக போராட்ட போராட்டங்கள் மத்தியில அந்த ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கைக்குள்ள பிரவேசித்திருக்கிறேன். ஆனா அதற்கு பின்பு, அதற்கு பின்பு தான் விஷயம், நாம் தேவனிடத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணித்தாயிற்று, விசேஷமான வெளிச்சத்திற்குள்ள வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். பெரிய விஷயங்கள் செய்யணும். பலியின் ஜீவியம், கிறிஸ்துவுடனான பாடுதல், இதெல்லாம் புரிந்திருக்கிறோம். ஆனா என்ன செய்து மேற்கொண்டு செய்திட்ட பொருத்தனை, செய்திட்ட உடன்படிக்கை எப்படி நாம் நிறைவேற்றுவது? இந்த கேள்வி ரொம்ப பேருக்குள்ள இருக்கும். அதாவது ஒரு விசேஷமான வெளிச்சத்துக்குள்ள அழைக்கப்பட்டுட்டவங்களா, ஒரு விசேஷமான உடன்படிக்கையில தேவனோடு பிரவேசிச்சிட்டவங்களா, அதை நிறைவேற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை, பொறுப்பு, சாத்தியம் உணர்ந்தவங்களா ஆன பின்பு நம்ம இருதயத்தில் எழக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, எப்படி நான் நிறைவேற்றுவேன்? என்னுடைய கான்சன்ட்ரேட்டட் லைஃப், என்னுடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கையை நான் எப்படி நிறைவேற்றுவது? எப்படி என்னை நான் தேவனிடத்தில் அவருக்கு உண்மையுள்ள ஊழியன் என்று நான் நிரூபிப்பது? நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். நம்முடைய வாழ்க்கை எப்படி போகும்? என் வாழ்க்கையில நான் தேவனுக்கு என்ன செய்யணும்? அந்த உக்கிரானத்துவம் பற்றின ஒரு கவலை நம்ம எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கும். அதற்கு ஒரு சில வேதத்தின்படியான விளக்கங்கள் பார்ப்பதற்காகத்தான் நாம் இந்த தலைப்பை இன்றைக்கு நாம எடுத்துட்டோம். அப்போஸ்தல் பவுல் கொரிந்துக்கு எழுதின அந்த நிருபத்துல முதல் வசன வாசி, ஒன்று கொரிந்தியர் 4 முதல் வசன வாசி,
இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ளக்கடவன்.
அப்போஸ்தல் பவுல் தன்னையும் உடன் அப்போஸ்தலர்களையும் பற்றி பேசும் பொழுது கொரிந்து சபையாரிடம் இப்படிதான் சொல்றார், நீங்க எங்களை பார்க்கும் போது நாங்க தேவனுடைய ஊழியர்கள் என்றும் அவருடைய ரகசியங்களுக்கு உக்கிரானக்காரர் என்றும் எங்களை பாருங்க என்று சொல்லிட்டு, அப்படிப்பட்ட தேவனுடைய உக்கிரானக்காரர்களாகிய நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவசியம். ஒரு உக்கிரானத்துவம் உங்கள் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டா, உங்களிடத்தில் அந்த உக்கிரானத்துவத்தை ஒப்பு கொடுத்த உங்கள் எஜமானருக்கு அந்த உக்கிரானத்துவத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்கள் என்று நிரூபிக்க வேண்டியது அவசியம். அப்போஸ்தல் பவுல் அந்த வார்த்தையை சொல்லும் போது அவரோடு உடன் சகோதரர்களாக நீங்களும் நானும் கூட அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். நாமும் தேவனுக்கு இப்போ உக்கிரானத்துவர்களாக இருக்கிறோம். சோ ஒரு மிகப்பெரிய பணி, வேலை, ஊழியம் நம்முடைய கருத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தான் நம்மை அர்ப்பணிச்சிட்டோம். அந்த வேலையில நம்மை உண்மையுள்ளவர்களாக தேவனுக்கு நிரூபிக்கிறோம் அவசியம். ஆனா எப்படி? சோ இன்னைக்கு நம்ம அதை பார்க்கலாம் சகோதரர் சகோதரிகள், ரொம்ப எளிமையா. 2 அருமையான ஊமைகள் இந்த உக்கிரானத்துவம் பற்றி வேதத்துல பேசுது. முதல் உவமை லூகா 19 வசனம் 12-27 வரையும் உள்ள ஊமை. இந்த ஊமை நாம் எப்படி அழைப்போம் என்றால் ராக்கல் குறித்த உவமை என்று சொல்லுவோம். இன்னொரு உவமை மத்திய 25 வசனங்கள் 14-30 வரையிலான வசனங்கள். இந்த உவமைய தாளந்துகள் பற்றின உவமை என்று சொல்லுவோம். பாரபிள் ஆஃப் தி பவுன்ஸ், அதே சமயத்தில் பாரபிள் ஆஃப் தி டேலண்ட்ஸ். நிறைய சமயங்களில் இந்த 2 உவமைகளை கிறிஸ்தவர்கள் ஒரே உண்மை என்று நினைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த 2 உண்மைகளை நம்ம பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரே இன்னொரு ஊமை பேசுகிறார் என்று சொல்லும்போது அது முற்றிலும் வேறுபட்ட இன்னொரு கருப்பொருளை பேசுவதற்காகவே பேசினார் என்பது நாம் புரிந்து கொள்வோம். அதனால எந்த இரண்டு ஊமைகளும் ஒரே கருத்தை உள்ளடக்கி இருக்கும் என்று நாமோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. சோ அப்ப இந்த இரண்டு ஊமைகள் ரொம்ப அருமையான ஊமைகள். ஒருவேளை தேவனிடத்துல உடன்படிக்கை செய்த பின்பு இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள பிரவேசித்ததுக்கு பின்பு என்னுடைய உடன்படிக்கைய நான் எவ்விதமாக நிறைவேற்ற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்று ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பாரபல்ஸ், இந்த ரெண்டு ஊமைகள் நாம் தியானிப்பது ரொம்ப முக்கியம். ரொம்ப சீரியஸான ஊமைகளில் ஊமைகள்ல சீரியஸ் ஊமையா, ஏன்னா ஊமை நம்ம கூட லைட்டா பார்ப்போம் இல்லைங்களா, உண்மையிலே ரொம்ப சீரியஸ். இந்த ஊமை எழுதப்பட்ட கோணத்துல பார்த்து புரிஞ்சோம்னா தேவனுடைய ஆவியில ஒரு பயம் வரும், கண்டிப்பா பயம் வரும். நம்மளுடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கையை குறிச்சு நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், இந்த ஊமையில சொல்லப்பட்டது என் வாழ்க்கையில நிறைவேறி இருக்குதா இல்லையா, நிறைவேறிக்குனா என்ன, நிறைவேறவில்லைனா என்ன, நல்லா தெரியும். இன்னைக்கு நம்முடைய உத்திராகத்துவத்தை நாம புரிஞ்சு கொள்வதற்கு இந்த இரண்டு ஊமைகள் பார்க்கலாம். ஆனால் ஒரு ஊமை குறித்த தியானம் போல இந்த வகுப்பு இருக்காது. நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஆவிக்குரிய தலைப்பு. நீங்கள் நான் தேவனிடத்திலிருந்து வாங்கி கொண்ட உக்கிரானத்துவத்தை நாம் சிந்திக்க போகிறோம். சோ அதற்கு ஏற்ற பிரகாரம் மாத்திரம் இந்த இரண்டு ஊமைகளை நம்ம பார்க்கலாம். அதனுடைய கருப்பொருள் என்ன என்பது மாத்திரம். முதலில் முதல் ஊமை நாம வாசிக்கலாம். நீங்க வாசிக்கணும் ஒரு முறை. லூகா 19 அதிகாரம் 12-27 வசனங்கள் முடியும்.
பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்திரம் திரவியங்களை கொடுத்து நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரால் அவனை பகைத்து.
முதல் 4 வசனங்கள் பாருங்க, 2 வசனங்கள் விளக்கம். சோ பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வரும்படிக்கு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போறார். அப்படி போறதுக்கு முன்னால தன்னுடைய ஊழியக்காரர்ல 10 பேரை மாத்திரம் அழைச்சு அவங்களுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா 10 ராத்தல் திரவியம் கொடுத்து நான் திரும்பி வர வரைக்கும் அந்த ராத்தலை கொண்டு என்ன பண்ணுங்க. ஆமா, ஆக்சுவலா கொடுக்கப்பட்டது என்னன்னா திரவியம். திரவியம்னா நீங்க அது எந்த விதமான ஒரு பொருள் என்று கூட நினைத்துக்கலாம், பொருள் தங்கம் வெள்ளி ஏதோ சம்திங். சோ ராத்தல் என்பது மெஷர்மெண்ட் அளவு. சோ எவ்வளவு கொடுத்தார் அப்படின்னா 10. சோ அந்த பிரபுவாகிய ஒருவன் தன்னுடைய ஊழியக்காரர்ல 10 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்தது எவ்வளவுனா 10 ராத்தல் திரவியம். அப்போ அந்த 10 ராத்தல் திரவியத்தை அவர்கள் எப்படி பகிர்ந்து கொண்டிருக்கணும், நியாயமா? 1 each. சோ ஒரு ஊழியக்காரனுக்கு 1 ராத்தல் திரவியம் என்கிற விதத்துல நியாயமா 10 பேரும் அந்த 10 ராத்தல் திரவியத்தை என்ன பண்ணிருக்கணும், பகிர்ந்து கொண்டிருக்கணும். கவனிக்கணும் விஷயம் இங்க, ஒவ்வொரு ஊழியனுக்கும் எந்தவித பாராபட்சம் இல்லாம அந்த பிரபு கொடுத்துட்ட திரவியம் அளவு எவ்வளோனா 1 ராத்தல். சரியா, கண்டினியூ பண்ணு.
அவனுடைய ஊரார் அவனை பகைத்து இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது, எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள்.
இதற்கு சில சம்பவங்கள் பற்றி பேசணும், நான் அது பேச போறதில்லை, ஏன்னா இன்றைக்கு நமக்கு அது அவசியம். அடுத்த வசன வாசனம்.
அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவனுக்கு அறியும்படி அவர்களை தங்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான்.
சொன்ன பிரகாரம் அந்த பிரபு சம்பாதித்து இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்திலே அழைத்து வர சொன்னார். ரொம்ப எளிமையா இருக்கு ஊமை. அப்போ அந்த பிரபுவாகிய ஒருவன் ஊழியக்காரர்கிட்ட அந்த ராசல் கொடுத்ததனுடைய பிரதான நோக்கம் என்ன, அவர்கள் அதை வியாபாரத்துல போட்டு என்ன பண்ணணும், விருத்தி பண்ணணும், பெருக்கணும். அப்புறம் திரும்பி வரும்போது அவர்கள் எப்படி வியாபாரத்துல போட்டாங்க, எவ்வளவு பெருக்கி இருக்கிறாங்க என்று கணக்கு விசாரிக்கணும். கணக்கு விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது வாசிங்க,
அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராசலினால் 10 ராசல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். அப்படியே இரண்டாம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராசலினால் 5 ராசல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான்.
சில விஷயங்கள் உன்னிப்பா கவனிங்க, நமக்கு நேரம் குறையும். ரெண்டு உண்மை பார்ப்போம். அவர் கணக்கு விசாரிக்க ஆரம்பிச்ச போது ஒரு முதல் ஊழியக்காரன் வந்து, நீங்க எனக்கு 1 ராசல் திரவியம் கொடுத்தீங்க, நான் 1 ராசல் திரவியத்தை வியாபாரத்துல பயன்படுத்தி மேற்கொண்டு எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன், 10 ராசல் நான் சம்பாதிச்சிட்டேன். அவரை பார்த்து எஜமான் சொல்ற வார்த்தை என்னன்னா, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனா இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு நீங்க 1 ராசல் வைத்து 10 ராசல் பெருக்கி இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன், 10 பட்டணங்கள் மேல அதிகாரி ஆயிடும். இரண்டாவது ஊழியக்காரன் வந்து சொல்றார், எனக்கும் நீங்க 1 ராசல் தான் கொடுத்தீங்க, ஆனா நான் எவ்வளவு பெருக்கிருக்கிறேன், 5 ராசல் அதிகமா பெருக்கிருக்கிறேன். அவர்கிட்டயும் அந்த பிரபு ரொம்ப சந்தோஷம், நல்லது உத்தம ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையானவங்களா இருந்தீங்க, நீங்க எவ்வளவு பட்டணத்துக்கு மேல அதிகாரி, 5 பட்டணத்துக்கு மேல அதிகாரி. இப்போ வசன வாசி.
பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராசல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அரைக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அரைக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோட வர பற்றிக் கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி, அந்த ராசலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராசல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராசல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இப்போ 3வது ஊழியக்காரன் ரொம்ப வித்தியாசமான பதிலோட அவர்கிட்ட வந்து, அவர் தன்னுடைய கற்பனைகள் அவர் இடத்துல சொல்றார், ஆண்டவனே, இது உம்முடைய ராசல், இதை ஒரு சீலையில வைத்திருந்த, ஏன்னா நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவரும் கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன். சோ இதெல்லாம் வந்து உண்மை அல்ல, அந்த பிரபு அப்படிப்பட்டவர் கிடையாது. ஆனா அவர் அப்படிப்பட்டவர் என்று யார் நினைச்சிருக்கிறார், இவராக நினைச்சிட்டு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அது ரொம்ப கான்பிடென்ஸா இருக்கிறார், கான்பிடென்டா இருக்கிறார், நீங்க இப்படித்தான் என்று நான் அறிஞ்சிருக்கிறேன். அதனால நான் என்ன பண்ணலன்னா, நீங்க கொடுத்த ராசில பயன்படுத்தல, ஆனா ஒரு விஷயம் நல்ல விஷயம், அவர் அந்த ராசில என்ன பண்ணல, காணா போடல, அது வரைக்கும் நல்ல விஷயம். ஆனா காணா போடாமல் வைக்கணுங்கிறது பிரபுனுடைய நோக்கம் இல்லை, அவர் கொடுத்தது நீங்க அதை பயன்படுத்தணும், அதை விருத்தி பண்ணணும், எவ்வளவு வேணாம், தப்பு இல்லை. ஒருத்தர் 10 என்று சொல்லும் போது 10 பட்டணங்கள் மேல அதிகாரி, இன்னொருத்தர் 5 சொல்லும் போது பரவாயில்ல, செய்திருக்கிற உன்னால முடிஞ்ச அளவுக்கு 5 பட்டணங்கள் மேல அதிகாரி. ஒன்னு வாங்கினவர் 1 சைடா கொடுத்தா பரவாயில்ல, அதாவது நான் 1 ராசல் வாங்கின, இன்னும் 1 ராசல் மேற்கொண்டு விருத்தி பண்ணிடுகிறேன் என்று சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அவர் அது சொல்லல, நான் உங்கள் பற்றி ஏதேதோ நினைச்சு பயந்திருந்ததுனால அதை ஒரு சீலையில வச்சு நான் மறைச்சிட்டேன். இதோ இப்போ நீங்க என்னிடத்துல கொடுத்த ராத்திரம் எடுத்துக்கொள்ளும். யஜமான் ரொம்ப கஷ்டம். என்ன சொல்றாருன்னா, பொல்லாத ஊழியக்காரனே, கவனிக்கணும், இன்னும் அவர் ஊழியக்காரன் தான், அவர் என்ன ஊழியக்காரன், பொல்லாத ஊழியக்காரன். ஏன்னா நமக்கு ஊமைகள் தெரியும், அது எப்படி நாம அப்ரோச் பண்ணணும் என்று சொல்லி. சோ இப்ப இதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் நம்ம பார்ப்போம். அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் மீனிங் எடுக்கணும்னா அதனுடைய விஷயங்களை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மூணாவது ஊழியக்காரன் இப்படி சொல்லும் போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பொல்லாத ஊழியக்காரனே என்று சொல்லி சில விஷயங்கள் பேசுறார். அதாவது என்னை பற்றி இதுவோ நீ சொல்கிறாயே, அதன்படியே நான் உன்னை கேட்கிறேன். நீ இதை என் வியாபாரத்துல போடாட்டி பரவாயில்ல, எங்க வைத்திருக்கலாம் நீ காசு கடையில வைத்திருந்தா அட்லீஸ்ட் வரும்போது நான் வட்டியோட அதை என்ன பண்ணிருப்பேன், பெற்றுக் கொண்டிருப்பேன் என்று சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அவரிடத்துல நான் கொடுத்ததும் அவர் பயன்படுத்த தவறியதுமான அந்த ஒரு ராத்துல என்ன பண்ணிடுங்க, எடுத்துடுங்க. எடுத்துட்டு யாருக்கு கொடுத்துருங்க, அது பத்து ராத்தல் கிடைக்கிறவருக்கு நீங்க கொடுத்துடுங்க. அப்போ சொல்றாரு, என்ன சொல்றாரு, உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவன் இடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி அங்க நம்ம பார்க்கிறோம். சோ இது கர்த்தர் இயேசு பேசின உவமைகள்ல ஒரு அருமையான உவமை. யாருக்கு பேசின உவமைனா, இது மாம்சீக இஸ்ரவேலர்களுக்கு பேசல, இது சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இந்த சுவிசேஷ யுகத்துல இந்த உலகத்தில இருந்து பெயர் கிறிஸ்தவ சபைகள்ல இருந்து தேவன் தம்முடைய குமாரனுக்கு மனவாட்டியாக தெரிந்து கொள்ளுகிற அவருடைய சரீரமான சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு உவமை, சுவிசேஷ யுக சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு அருமையான உவமை. இந்த உவமையில உண்மை சீஷர்கள், தங்களை தேவனிடத்துல உண்மையாக ஒப்பு கொடுத்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில என்ன பெற்றுக்கொண்டார்கள், அவர்கள் அதை வைத்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை விளக்கக்கூடிய ஒரு ஊமை. முதல்ல நாம இந்த ஊமை பேசுறதுக்கான காரணம் பார்க்கலாம். ஏன்னா அந்த காரணம் பார்க்கும்போது இந்த ஊமைக்குள்ளா என்ன விஷயம் இருக்கும் என்று நாம் ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். இந்த ஊமை பேசுவதற்கான பின்னணி என்ன, எந்த விதமான சூழல் அவரை இந்த ஊமைய சீஷர்கள் மத்தியில பேசுவதற்கு தூண்டினது என்று கேட்டோம்னா, அந்த அதிகாரத்தின் முதல் வசனம் வாசிங்க.
அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரரும் தலைவனும் ஐஸ்வர்யமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன்
அவர் பிரவேசிச்சு சகேயுவை அவர் சந்திச்சு, அதன் மூலம் சகேயினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்த பொழுது இந்த ஊமை அவர் பேசுறார். சோ அது ஒரு ஆச்சரியமான சம்பவம். எரிகோல இருந்துட்ட ஜனங்களுக்கு அவங்க எல்லாருக்கும் சகேயு யார் என்பது நல்லா தெரியும். ஆனா கர்த்தர் இயேசு அவரை சந்திச்ச பின்பு சகேயுடைய வாழ்க்கையில நடந்த மாற்றம் அந்த ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விட்னஸ். ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறான் கர்த்தர் இயேசு பத்தி. இவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தா சகேயுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கு, உண்மையிலேயே இவர் தேவனுடைய குமாரன் என்கிற ரீதியில ரொம்ப பிரமிச்சு இருந்த சமயம். அடுத்து வசனம் வாசிங்க, முக்கியமான வசனம் 11 வசனம்.
அவர்கள் இவைகளை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபத்திருந்த படியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்த படியினாலும் அவர் ஒரு உவமையை,
ஒரு உவமையை நாம் எடுத்து தியானிக்கும் போது அதனுடைய பொருள் என்ன என்று புரிந்து கொள்ளோம்னா, அந்த உவமை பேசப்படுவதற்கான காரணம் என்ன என்பது நாம கண்டுபிடிக்கணும். சகோதர சகோதரிகளே, காரணம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்க இடத்துல கேக்குறேன், கொஞ்சம் எல்லாம் அலர்ட்டா இருக்கணும்ங்கிறக்காக இப்போ இந்த வசனத்துல இருந்து என்ன காரணத்துக்காக கட்டுறேன் இந்த ஓமை பேசுறதா நாம புரிஞ்சு கொள்ளலாம். நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு, நீங்க காரணம் சொல்லுங்க. அவர்கள் இவைகளை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபத்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்திருந்தபடியினாலும் அவர் ஒரு ஓமையை சொன்னார். புரியுதா? அவர் ஒரு ஓமையை சொன்னாரு. ஏன் சொன்னார்னா, அந்த வசனத்தை மறுபடியும் தியானிக்கணும். அவர்கள் இவைகளை கேட்டுக் கொண்டிருக்கையில் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் பார்க்கிறாங்க, கர்த்தரே வருகை, சகை மனமாற்றம், ஆச்சரியம், அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கு நம்ப முடியல. அதே சமயத்தில் இந்த ஆச்சரியத்தின் மத்தியில் அவர்கள் இருக்கும் போது அவர் எருசலேமுக்கு சமீபத்திருந்த படினாலும், இப்போ எரிகோல இருந்து நெக்ஸ்ட் அவருடைய பிரயாணம் ஜெருசலேம், கேபிட்டல் சிட்டி, தலைநகரம் இஸ்ரேல். இப்போ எருசலேமுக்கு சமீபத்து இருந்தபடினாலும் நெக்ஸ்ட் இன்னொரு வார்த்தை, தேவனுடைய ஆட்சியம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் யார் நினைச்சிருந்தாங்க? அதாவது கர்த்தருடைய போதனைகள்ல அடிக்கடி பயன்படுத்துறது தேவனுடைய ராஜ்யம் என்ன இருக்கு, அப்புறம் அது அவருடைய ராஜ்யம் நிறைய சொல்றாரு இல்லையா? சோ ஜனங்களுக்கு கர்த்தருடைய போதனை கேட்கக்கூட என்ன ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே தெரியும். கர்த்தர் ஏசு ராஜா, அவரை சீக்கிரத்துல அந்த ரோமர்களுடைய ஆட்சி எடுத்து போட்டுட்டு எருசலேம்ல அவருடைய ராஜ்யத்தை என்ன பண்ணிடுவாரு, ஸ்தாபிச்சிடுவாரு. 12 சீஷர்களுக்கு கூட அந்த எதிர்பார்ப்பு தான் இருந்துச்சு, கடைசி வரைக்கும் இருந்துச்சு. ஆவிக்குரிய கோணங்கள் அவர்கள் புரிந்து கொள்ள முடியாம அவர்கள் புரிந்து கொண்டது இந்த அளவுல தான். ராஜா என்று சொல்லக்கூடிய இவர் நம்மை ஆளுகை செய்கிற ரோமர்களை அகற்றிட்டு தம்முடைய ராஜ்யத்தை எருசலேமில் ஸ்தாபிச்சிடுவார். இப்போ எரிகோ பிரம்மாண்டமான விஷயம், சகையினுடைய மனமாற்றம். நெக்ஸ்ட் கட்ட இயேசு ஜெருசலேமுக்கு போறார் தலைநகரத்துக்கு. ஒருவேளை அவர் சொன்ன அவருடைய ராஜ்யம் இப்போ அவர் எருசலேமுக்கு போன உடனே என்ன ஸ்தாபிக்கப்பட்டது என்று அவர்கள் நினைச்சிருந்ததுனால இப்ப அவங்களுக்கு என்ன பேசுறார், ஒரு ஓமை பேசுறார். ஏன் ஊமை பேசணும்னா, இப்போ ஜனங்கள் கர்த்தர் இயேசு மேல கொண்டிருந்த நம்பிக்கை சரியான ஒரு நம்பிக்கை அல்ல. கர்த்தர் இயேசு ராஜா தான், அவருடைய ராஜ்யத்தை நிச்சயம் ஸ்தாபிக்க செய்வார் தான். ஆனா முதலாம் வருகையில இல்ல, அவரு ராஜாவா ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறது எந்த வருகையில, இரண்டாவது வருகையில். அப்போ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு இந்த சம்பவம் நடக்கும் போது எவ்வளவு காலம் இருக்குது, கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் இருக்கு, கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் இருக்கு, 2000 வருஷம் இருக்கு. பாருங்க, இப்போ கர்த்தர் இயேசு அவர்களுடைய போதகரா அவங்களுக்கு போதிச்ச விஷயங்கள் அவருக்கு நன்கு தெரியும். அவர் பேசின விஷயங்கள் பரலோக ராஜ்யத்தின் திட்டம், அவர் முதலாம் வருகையில வந்திருக்கிறார், ஒரு பிரதானமான தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. ஆனா நிறைவேற்றின பின்பு அவர் படத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார். கிட்டத்தட்ட அதற்கு பின்பு ஒரு 2000 வருஷம் கடந்து போகணும். அந்த காலத்துக்கு பின்னால மீண்டும் படத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட கர்த்தர் இயேசு தம்முடைய 2வது வருகையில வல்லமையில ராஜாவாக வந்து நம்முடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுவார், ஸ்தாபிப்பார். இரண்டு வருகைக்கு இடையில ஒரு மிகப்பெரிய காலப்பகுதி, காலப்பகுதி மாத்திரம் இல்ல, அந்த காலப்பகுதியில கர்த்தருடைய உண்மையான சீஷர்கள் வாழ்க்கையில அவர்கள் செய்ய வேண்டிய அநேக விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் அந்த 2000 வருஷ காலப்பகுதி தான் கர்த்தருடைய உண்மையான சீஷர்கள் அவருடைய சரீரமான சபை எண்ணிக்கை 144,000 அங்கங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு காலப்பகுதி. சபை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான விசேஷமான காலப்பகுதி அந்த 2000 முதலாம் மனைவியில் அவர் வந்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள்ல பரிசுத்தி எடுத்துக் கொள்ளப்பட்டுடுவார். பின் அந்த 2000 வருஷ கால பகுதியில அவருடைய உண்மை சீஷர்கள் தங்களுடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதல உறுதி செய்யணும். அது செய்து சபை நிறைவு பெற்ற பின்பு அவருடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரியும்படி அங்க ஸ்தாபிக்கப்படும் பூமியில. சோ இந்த விஷயங்கள்ல யாருக்கு சொல்லணும் அவர் இல்ல? இப்ப எரிகோல இருந்து எர்சலேமுக்கு போன உடனே அவருடைய ராஜ்யத்தை என்ன பண்ணிடுவார்? ஸ்தாபிச்சிடுவார் என்று நம்பிட்டு இருந்த ஜனங்களுக்கு அவர் புரிய வைக்கணும். இப்போ உடனே இன்ஸ்டண்டா அவரு அந்த ஓமை இந்த விஷயங்கள் எல்லாம் உள் வச்சு அங்க சொல்றார். எப்படி சொல்றார்? பிரபுவாகிய ஒரு வசனம் வாசிங்க.
பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான்.
நான் ஓமை ரொம்ப எளிமையா விளக்குறேன். நான் அந்த கான்செப்ட் மாத்திரம் ரொம்ப நேரம் பேச வேண்டியிருக்கு. சோ பிரபுவாகிய ஒருவன் சத்ராஜிய இயேசு கிறிஸ்துவையே அங்க குறிக்குது. ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். அதாவது முதலாம் வருகையில வந்த கர்த்தர் இயேசு வந்த நோக்கத்தை நிறைவேற்றிய பின்பு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வரும்படிக்கு தூர தேசம் புறப்பட்டு போறார். தூர தேசம் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற பரலோகம். ஆமா, பூமிக்கும் பரலோகத்துக்கும் ரொம்ப தூரம் தான். அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுடுவார். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராட்சல் திரவியம் கொடுக்கிறார். அவருடைய ஊழியக்காரர் யார புரியும்? சீஷர்கள். அப்புறம் சீஷர்கள்னா என்ன அர்த்தத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம்? சுவிசேஷம் முழுவதும் இந்த அழைப்புக்குள்ள பிரவேசிக்கிற அவருடைய உண்மை சீஷர்கள். சபை வாய்ப்புக்குள்ள பிரவேசிக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரி எல்லாரையும். ஏன்னா அந்த 10 வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு எர்த்லி கம்ப்ளீட்னஸ், ஒரு பூமிக்குரிய பூரணம். 7 என்பது ஆவிக்குரிய பூரணம் என்று சொன்னா, 10 என்பது 10 வெள்ளிக்காசு 10 ஒட்டகங்கள் என உங்களுக்கு தெரியும். சோ அப்போ அது சுவிசேஷம் முழுவதும் அவருடைய ஊழியக்காரர்களாக அவரோடு இணையக்கூடிய சகோதர சகோதரிகளை குறிக்கும். அவர்கள் கையில என்ன கொடுக்கிறார்? 10 ராட்டல் திரவியம். அப்படின்னா ஒருவர் ஊழியக்காரருக்கு 1 ராட்டல் திரவியம் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? அவர்கள் அதை வைத்து என்ன பண்ணணும்? வியாபாரம் செஞ்சு அதை விற்பி பண்ணணும். சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம கவனிக்கலாம் பேரண்ட்ஸ் சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த ஊழியக்காரர் லிஸ்ட்ல யார் யார் வரும்? நாம் ஒவ்வொருவரும் வரோம். சோ கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில வந்து தன் ஜீவனை மனுக்குலத்தினுடைய மீட்புக்காக பலியாக தந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனா அதற்கு முன்பு அவர் ஸ்தாபிச்ச அந்த சபைக்கு சில விசேஷங்கள் கொடுத்துட்டு போனார். அது ரொம்ப முக்கியம். இந்த ஊழியர்கள் கையில கொடுத்த திரவியம் என்ன ஒரு அருமையான விளக்கம்னா, ஒவ்வொரு ஊழியரும் சமமாக என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க கையில எவ்வளவு ஆற்றல் இருக்கணும்? உங்க கையில, என் கையில? அப்போஸ்தல் பவுல், அப்போஸ்தல் பவுல் எவ்வளவு வாங்கியிருக்கணும்? 1 ராட்டல். மார்ட்டின் லூதர் 6வது தூதன், 7th மெசஞ்சர் எவ்வளவு ஆற்றல்? இனிமேல் கான்சென்ட்ரேட் பண்ற ஒரு பிரதர் கூட எவ்வளவு வாங்குவார்? எவ்வளவு அருமை இல்ல? பட்சபாதம் இல்ல இந்த விஷயத்துல. ராத்தல் விஷயத்துல ராத்தல் ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ராத்தல் கொடுக்கிற விஷயத்துல பட்சபாதம் இல்லை. அந்த பிரபு தன் ஊழியக்காரர் என்று சொல்லிட்டா எல்லாரையும் ராத்தல் விஷயத்துல சமமா பாக்குறார். அது அப்போஸ்தல் பவுலா இருக்கலாம், அப்போஸ்தல் பேதுருவா இருக்கலாம், யோவானா இருக்கலாம், அல்லது 7 தூதர்கள்ல எந்த தூதனா கூட இருக்கலாம், அல்லது இந்த 2000 வருஷம் சுவிசேஷத்துல படித்த சகோதரன், படிக்காத சகோதரன், வசதி உள்ளவர், வசதி இல்லாதவர், ரொம்ப பாவம் செஞ்சவர், கொஞ்சம் பாவம் செஞ்சவர், அவருடைய ஊழியனா உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? ஆமா, உங்க கை வாழ்க்கையில எந்த வித்தியாசம் இல்லாம எவ்வளவு அர்த்தம், ரொம்ப அருமையான நீதி. அப்ப நம்ம எல்லா கையிலையும் அந்த ஒரு ராத்தல் பெற்று கொண்டிருப்போம். அந்த ராத்தல் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அத பயன்படுத்தணும். எதுக்கு? வியாபாரம். சோ இது ஊமை, அதனால அது வியாபாரம். பட் நம்ம ஒரு வேலை எடுத்தா ஸ்பிரிச்சுவல் வியாபாரம் பண்ணி என்ன பண்ணணும்? அந்த ராத்தல் நீங்க விருத்தி பண்ணுங்க. சோ இப்போ இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது இதுதான். சோ அவருடைய உக்கிரானக்காரனாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம் பாருங்க அந்த ராத்தல். இந்த ராத்தல் விஷயத்துல நம்முடைய உண்மையை காண்பிக்கணும். ரொம்ப அருமை. அவர் வந்து கணக்கு கேட்கிறார். இப்போ அந்த பிரபு திரும்பி வந்து கணக்கு கேட்கறது எது குறிக்கும்? கர்த்தரே இரண்டாம் வருகையில வந்து தம்முடைய ஜனங்களை கணக்கு விசாரிப்பதா குறிக்குது. கேட்டதை இப்போ அது நமக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிற ஒரு விஷயம். நாம் எல்லாம் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பு நிற்கிறோம். அவர் நம்மை நியாயம் விசாரிச்சு கொண்டு இருக்கிறார். நீங்க கொடுத்த ஒரு ராத்தல்ல பயன்படுத்தின பத்து ராத்தல் நான் சம்பாதிச்சேன். நல்லது உத்தமமான ஊழியக்காரரே, கொஞ்சத்துல உண்மை இருந்தீங்க. ஒன்னு வச்சு பத்து சம்பாதிச்சிட்டீங்க. அவங்களுக்கு ஒண்ணு சொல்லப்படுற வார்த்தை என்னன்னா நல்லது உத்தம ஊழியக்காரனே. யார் புரியணும்? ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட்ஸ், உண்மை உள்ள ஊழியக்காரர்கள். இந்த ரெண்டு பேர் ஊமையில யார் புரியணும்? சபை, அதாவது இந்த பரம அழைப்புக்குள்ள வந்து தங்களை அர்ப்பணித்து இந்த அழைப்புக்குள்ள வந்து அந்த ராத்தல் பெற்றுக்கொண்டவர்கள் அதைய சரியா பயன்படுத்தி அந்த நாள் இயன்ற அளவுக்கு அதை பெருக்கின அந்த ஊழியக்காரர்கள். அவருடைய வார்த்தையில உண்மை ஊழியக்காரர்கள் யார் குறிக்கணும்? சபை அங்க குறிக்கணும். ஆனா வித்தியாசம் இருக்கு. அவங்களுக்கு அவர் கொடுத்த பரிசு இல்ல. எவ்வளவு என்ன வித்தியாசம் நல்லா கவனிக்கணும். ராத்தல் கொடுக்கும் போது ஏதாவது வித்தியாசம் பாராட்டினாரா? ஒன்னு ஒன்னு. ஆனா ஒன்னு எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க பாக்குறாரு. ஒருத்தர் பத்து பேருக்கு இருக்கிறார், இன்னொருத்தர் அஞ்சு. இப்ப இதுல அவங்க வித்தியாசம் காண்பிச்சிருக்கிறாங்க. பத்து பேருக்கு நம்ம ரொம்ப பிரயாசம் பண்ணிருக்கணும், ரொம்ப உண்மையா இருந்திருக்கணும். அஞ்சு பேருக்கு நம்ம உண்மைதான், ஆனா பத்து அளவுக்கு இல்ல. அதனால என்னன்னா அவங்களுக்கு ரிவார்ட் கொடுக்கும் போது, பரிசு கொடுக்கும் போது கூட அதுல வித்தியாசம் காண்பிக்கிறாங்க. என்னன்னா பத்து சம்பாதிச்சவருக்கு பத்து பட்டணங்கள் மேல அதிகாரம், அஞ்சு சம்பாதிச்சவருக்கு அஞ்சு பட்டணம் மேல. சோ இப்போ ரெண்டுமே ரெண்டு ஊழியக்காரரும் சபை வகுப்பார குறிக்கிறாங்க என்று சொன்னா அது என்ன? அந்த சபை வகுப்பார பெற்றுக்கொள்றதுல வித்தியாசம். ஒருத்தர் பத்து பட்டணம், இன்னொருத்தர் அஞ்சு பட்டணம். அப்ப என்ன இருக்கும்? அது சபைக்கு இறுதியா என்ன பரிசு? ஜீவ கிரீடம், அழியாமை, திவ்ய சுபாவம், கர்த்தரேசுவோடு கூட ஆளுகை. நீங்க என்ன வேணா சொல்லலாம், எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா அங்க இதெல்லாம் சொல்லும் போது எது வித்தியாசம் நமக்கு தெரியல. ஆனா ஊமையில என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. சரி, என்ன? நான் ஒண்ணு குறைந்த பதினைந்தாம் அதிகாரம் வாசிங்க, 43 வசனம்.
சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்து இருக்கிறது.
மகிமையில நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. 144,000 பேர் உண்மை உள்ள
மாணவர்கள் கிறிஸ்துவினுடைய சரீரமான சபை எல்லாருக்குமே அறியாமை திவ்ய சுபாவம் கர்த்தரோடு கூட ஆளுகை அதில் வித்தியாசம் இல்லை. ஆனாலும் அந்த நிலைமையில அவர்கள் இருக்கும் போது ஒரு ஒருத்தருடைய மகிமைக்கு இன்னொருத்தருடைய மகிமைக்கு என்ன இருக்கும் அந்த வித்தியாசம் எதின் அடிப்படையில் இருக்கும் ஊமை கவனிங் அந்த வித்தியாசம் எதின் அடிப்படையில் இருக்கும் அந்த ராத்தல் அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் எல்லாருக்கும் சமமா கொடுக்கப்பட்ட அந்த ராத்தல் விஷயத்துல அவர்கள் எப்படி அதை பயன்படுத்தினாங்க அதுல தான் வித்தியாசம். ஆனா இது இது புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பேசிக் கிளாஸ்ல பேசும் போது சபைக்கு இருக்கக்கூடிய மகிமை தான் பேசுவோம் ஆனா கொஞ்சம் மேற்கொண்டு பேசும் போதுதான் இந்த ஒரு ஆழமான விஷயம் வரும் அந்த மகிமையில கூட என்ன இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சு பாருங்க பரலோகத்துல 144,000 பேரு மகிமையில கர்த்தரோடு இருக்கும் போது முதல் யார் இருப்பாங்க 12 அப்போஸ்தலர்களுடைய மகிமைக்கும் ஒருவேளை தேவன் கிருபை இருந்து நம்ம ஓட்டத்தை உண்மையா முடிச்சு ஒருவேளை பரலோகத்துக்குள்ள பிரவேசிச்சா அவங்களுடைய மகிமை நம்ம மகிமை உணர்க்குமா ஒன்னா அப்போஸ்தலரும் நீங்க நானும் அழைப்புல ஒண்ணுதான். ஆனா அவர்கள் பிரயாசம் என்ன அவங்களுடைய ஜீவியம் என்ன என்ன ஜீவியம் அது என்ன சாக்ரிஃபைஸ் எவ்வளோ உண்மை எவ்வளோ கஷ்டம் என்ன அது அந்த கஷ்டங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருப்பாங்க மகிமையில சீர்ப்பாங்க கண்டிப்பா. ஏன் தூதர்கள் தெரியும் இல்லையா உங்களுக்கு யார் யார் பவுல் ஜான் ஏரியஸ் அப்புறம் பீட்டர் வால்டோ வைக்லிவ் மார்ட்டின் லூதர் ரசல் என்ன ஊழியம் என்ன ஸ்தானம் என்ன பிரயாசம் பரலோகத்துல சபை மகிமை அடைஞ்சிருக்கும் போது அவங்க மகிமை ரொம்ப வித்தியாசமா தெரியாது நமக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். அதுக்கு மேல இந்த சுவிசேஷத்துல யார் யார் எப்படி எப்படி இந்த ஓட்டம் முடிச்சிருக்கிறாங்க என்ன வைராகிய காமிச்சாங்க எவ்வளவு பிரயாசம் கொடுத்தாங்க வாழ்க்கையில எதெல்லாம் தேவனுக்காக தியாகம் பண்ணாங்க சரியா. சோ அவங்க அவங்களுடைய உண்மைக்கு தகுந்த ஒரு மகிமை அங்க விசேஷம் அங்க இருக்கும் அதுதான் அந்த சரி. ஆனா இப்ப மூணாவது ஊழியர் தான் நமக்கு முக்கியமானவர். அவர் வந்து என்ன சொல்றார் எச்சமா கொடுத்தீங்க ராத்தல் வாங்கிக்கோங்க திரும்பி இதுதான் அந்த ராத்தல் ஏன் பயன்படுத்தல ஐயோ நீங்க எப்படி எப்படிப்பட்டவர் நீங்க அப்படிப்பட்டவர் நீங்க இப்படிப்பட்டவர் தன்னுடைய சொந்த புரிதல் ஆனா அதுல ரொம்ப தெளிவா உறுதியா இருக்கணும். எஜமான் சொல்றா ரொம்ப அருமை பொல்லாத ஊழியக்காரன் விகட் சர்வன் சர்வன் அது ஒரு விஷயம் நமக்கு ஆறுதல். இப்ப கூட அவன் யாருக்கா இவன் யாரு கிடையாது கரெக்ட் சபை வாய்ப்பு பெற்று உண்மை அற்றவராக காணப்பட்ட பொல்லாத ஊழியக்காரன் திரள் அவங்க எவ்வளவு பேரு இப்படி சொல்ல வேண்டாம் திரள் கிரேட் மல்டிட்யூ அந்த வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க முக்கியத்துவம் நிறைய பேர் நிறைய பேர் இந்த வாய்ப்புக்குள்ள வர்றவங்க நிறைய பேர் நிறைய பேர் மெஜாரிட்டி அந்த நிலைமைக்கு போக வாய்ப்பு இருக்கு வாட்சு அந்த விகட் சர்வன்ட் அவர் இன்னும் ஊழியக்காரர் அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் அவங்கள தேவன் முற்றிலுமா என்ன பண்றது இல்ல தள்ளிடுறது இல்ல கிருப்பை காமிச்சு ஒரு நிலையில ஏற்றுக்கொள்றார். ஆனாலும் எதுக்காக அழைக்கப்பட்டாங்களோ அதை அவர்கள் சுதந்தரிப்பது பொல்லாத ஊழியக்காரனே சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு அவர்கிட்ட இருந்த அந்த ராத்தல் எடுத்துடுங்க எடுத்துடுங்க அது ஏன் எடுக்கிறாரு அந்த ராத்தல் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு வியாபாரத்துல போட்டு என்ன பண்ணணும் பயன்படுத்தணும் பயன்படுத்தாதவருக்கு அது எதுக்கு அது என்ன பண்ணலாம் எடுத்துடுங்க யார் அதிகம் பயன்படுத்திருக்கோம் அவருக்கு என்ன பண்ணுங்க எக்ஸ்ட்ராவா கொடுத்துருங்க. ரொம்ப ஆச்சரியம் அந்த ஊமையினுடைய இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் பகுதி கவனிச்சீங்களா அவருக்கு ஏற்கனவே இருக்குதுன்னா கொடுப்பா உள்ளவன் எவன் அவனுக்கு கொடுக்கப்படும் என்ன ஆச்சரியனா உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள்ல உண்மையா இருந்தா ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மற்ற வாய்ப்புகள் கூட தேவன் ரொம்ப ஒரே கேள்வி, ராத்தல் என்ன? ராத்தல் என்ன? எல்லாம் வாங்கியாச்சு, யாருக்கிட்டையும் கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது. என் இடத்துல ஒரு ராத்தல் திரவியம், உங்கள்கிட்ட ஒரு ராத்தல், அப்போஸ்தலருக்கு ஒரு ராத்தல் தான். என்னது ராத்தல்? இது பயன்படுத்தணும், பயன்படுத்தினவங்க ரெண்டு கிளாஸ். அருமையானவர்கள் சபைக்கு அருமையான அடையாளம், faithful servants of God, தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்கள், உண்மையான உக்கிரானக்காரர்கள். அவங்களுக்கு அவர்கள் பிரயாசங்களுக்குரிய மகிமையில அவங்களை உயர்த்திடுறார். இந்த பயன்படுத்தாதவர் திரள் கூட்டத்தினர் குறிக்கிறாங்க. ஆனா இப்ப அந்த ராத்தில் என்ன, இதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய அடிப்படை விஷயம். தேவனை அறிஞ்சுக்கொண்டோம், சத்தியத்தை தெரிஞ்சுக்கொண்டோம், இந்த அழைப்பு ஏற்றுக்கொண்டோம், இதற்குள்ள அர்ப்பணிச்சிட்டோம், பலி ஜீவியம் ஜீவிப்பதற்கு என்ன செய்துட்டு இருக்கிறோம்? இப்போ என்ன செய்யணும்? செய்யணுமா செய்யலையா? இதுதான் விஷயம். அருமையா இருக்கு இந்த கான்செப்ட். இப்போ சகோதர சகோதரிகளே, நீங்க நான் எந்த வித பாரபட்சம் இல்லாம தேவன்கிட்ட இருந்து கர்த்தர் இயேசு மூலமா பெற்றுக்கொண்ட அந்த ராத்தல் திரவியம் எது குறிக்கணும்? ஒரே ஒரு க்ளூ தான் இருக்கு, அது எல்லாருமே பெற்றுக்கொள்றாங்க, எந்த வித்தியாசம் இல்லாம பெற்றுக்கொள்றாங்க. அப்படி என்ன உங்களுக்கு எனக்கும் வித்தியாசம் இல்லாம நான் வச்சிருக்கிறேன், என்ன சொல்லலாம்? பரிசுத்தம் ஆவி அபியாசம், பரிசுத்தாவி உங்களுக்கு எனக்கு உங்களுக்குள்ள வித்தியாசம் இல்லையா? தெரியும் இல்லையா? பரிசுத்தாவி எல்லாருக்குமே தேவன் கொடுக்கிறார், ஒரே அளவா. நீங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும், எந்த அளவுக்கு தக்க வச்சு கொள்றீங்களோ அந்த அளவுக்கு அது இருக்கும். அது சொல்ல முடியாது. திட்டம் தெய்வீக அப்படின்னா இல்ல, நீங்க என்ன சொல்ல வரீங்க? தெய்வீக திட்டம் சமமா கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறீங்களா? தெரியல எனக்கு. சரி, வேற இது என்ன, நம்ம ஈக்குவலா பெற்றிருக்கோம் தேவன் கிட்ட, என்ன பெற்றிருக்கோம்? நான் மறக்க மாட்டேன், நான் மறக்க மாட்டேன், கேட்கிறேன். ஆனா அதுக்கட ரொம்ப அதைவிட பெரிய விஷயம் நான் கேட்கிறேன், அதைவிட பெரிய விஷயம், பெரிய விஷயம் இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்ட், நீங்க சொல்றது நான் ஏற்றுக்கிறேன். உங்களுக்கும் 66 புஸ்தகம் தான், எனக்கும் 66 புஸ்தகம் தான். ஆனா அது கூட என்ன சொல்லலாம்னா, புஸ்தகம் 66 தான், நீங்க புரிஞ்சுக்கொள்ற அளவுக்கு ஒருவேளை நான் புரிஞ்சுக்கொள்ள முடியாம போகலாம். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட்ல அளவுல வித்தியாசம் போது அதன் மூலம் பெற்றுக்கொள்ளுகிற சத்தியத்தின் அளவுல கூட என்ன இருக்கும் வித்தியாசம் இருக்கும். அதைவிட எக்ஸாக்டா வேற ஏதாவது அழைப்பு, அது ஓகே, அது சொல்லலாம். அழைப்பு கரெக்ட், கேரக்டர் ஈக்குவலா? சிஸ்டர் நீதியின் வஸ்திரம், தேங்க்யூ, அதுதான் விஷயம். சகோதர சகோதரிகளே, எந்தவித பாரபட்சம் இல்லாம தேவன் கிட்ட இருந்து கிரேசு மூலமா நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்ளுகிற அந்த விஷயம், அது சகோதரி நீதியின் வஸ்திரம் சொன்னாங்க அடையாள பாஷையில. பட் நான் சொல்லிட்டா நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை, எதனால? விசுவாசத்தினால, விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுகிற நிலை, ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த். வசனம் வாசிங்க, ரோமர் 5 முதல் வசனம்.
இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே
நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, விசுவாசத்தினால நீதிமான்கள் என்று ஆக்கப்படுகிற நிலை. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், சார்ட் கவனிச்சுட்டீங்கன்னா நல்லது. சார்ட்ல நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம், எங்க இருந்தோம், எந்த நிலை? இல்லையா? அதாவது பாவம் மற்றும் மரண நிலை. ஆனா எப்போ கர்த்தர் இயேசுனுடைய வெளியேறப்பட்ட பலி விசுவாசம் வைக்கமோ ஏற்றுக்கொண்டமோ நிமிஷத்துல இருந்து தேவன் பார்வையில் நீங்களும் நாம் எப்படி இருக்கிறோம்? நீதி மாறுதல். பட் ஆக்சுவலா நீங்க தான் நீதிமானம் இல்ல. ஆதாரத்தில் நீதி மாறுதல் என்று என்ன பட்ட நிலை? நம்ம பாவிகள் தான். ஆனா கர்த்தர் இயேசுனுடைய ஈடுபலி விசுவாசிச்சதுனால தேவனுடைய பார்வையில் அது நிமித்தம் நம்ம பாவங்கள் கழுவப்பட்டு அவர் பார்வையில் இப்ப எப்படி நிக்கிறோம் நாமோ? நீதிமான்கள் என்ற ஒரு நிலை. இப்ப எந்த நிலைக்கு வந்திருக்கிறோம்? இது நீங்க நல்லா யோசிங்க. இது அப்போஸ்தலர் பவுலுக்கு அப்படித்தான் அப்படித்தான் அப்ளை ஆச்சு. ஏழு தூதர்களுக்கும் அப்படித்தான் அப்ளை ஆச்சு. அவர்களும் பாவிகள். ஆனா எப்போ இயேசு கிறிஸ்து பலி விசுவாசம் ஒரு ப்ரமோஷன் எந்த வித வித்தியாசம் கிடையாது. எந்த ஒரு பாவியும் இந்த விசுவாசத்தை அவர்கள் இயேசு பலி மேல காமிக்கும் போது என்ன ஆக்கப்படுறாங்க? நீதிமான்கள் என்று ஆக்கப்படுறாங்க. சோ சுருக்கமா நான் சொல்றேன், அது டைம்ல ஊழியர்கள் அனைவரும் எந்தவித வித்தியாசம் எல்லாம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்பது என்னன்னா, கர்த்தர் இயேசு மேல அவருடைய பலியின் மீது நாம் வைக்கக்கூடிய விசுவாசம், அந்த விசுவாசத்தினால தேவன் நம்மை நீதிமான் என்ற நிலைமைக்கு உயர்த்துவதுதான். அந்த நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை தான் அந்தராத்தல் திரவி. அது எல்லாருக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, எந்த காலத்துல வாழ்ந்த பாவியா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் பலி நான் விசுவாசிக்கிறேன். தேவன் சிம்பிள் சொல்றார், நீங்க உங்க பாவம் எல்லாம் ரைட் ஆஃப், இந்த நிமிஷம் இருந்தே என் பார்வையில நீங்க நீதிமான். ஆனா அந்த ராத்தல் எதுக்கு கொடுக்கப்படுது? உண்மையில சும்மா கொடுக்கப்படல. நான் கொடுத்துட்டு போறேன், திரும்பி வருவேன், கணக்கு விசாரிப்பேன். இறையில ராத்திரி நீங்க என்ன பண்ணும்? பயன்படுத்தணும். பயன்படுத்தின அளவுக்கு அவர்கிட்ட இருந்த வெகுமதி. பயன்படுத்தலாம், அது என்ன பண்ணப்படுது? சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு? என்ன எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு நாம சொல்லலாம்? விசுவாசமா? அதுதான் காம்சனால பெற்றுக்கொண்டமே. நம்ம ஒரு முக்கியமான கான்செப்ட் பேசுறோம், நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். இப்போ ராத்திரி வாங்கிட்டோம், நீதிமான்கள் என்ற நிலைமைக்கு உயர்த்தப்பட்டாயிற்று. ஆனா அந்த ராத்திரி, அதாவது அந்த நிலை பயன்படுத்துவதற்கு, பயன்படுத்தி அந்த நிலை விருத்தி பண்ணணும். சோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நான் சகோதர சகோதரிகளே? எதுக்காக இந்த நீதிமான் நிலை தேவன் நமக்கு கொடுத்தார்? கொஞ்ச நேரம் கொஞ்சம் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நான் சாதாரணமா பேசு. தேவன் நம்ம எல்லாரும் மேல ஒரு திட்டம் கொண்டார். என்னன்னா, அவருடைய குமாரன் தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து அதை நிறைவேற்றினதுக்காக அவரை தன்னுடைய ஸ்தானத்துக்கு தேவன் என்ன பண்ணார்? உயர்த்தினார். மகிமை கணம் அழியாமை. ஆனா அதே போல இந்த உலகத்துல பாவ சந்ததியிலிருந்து 144,000 பேரை அவரோடு இருக்கும்படிக்கு தேவன் சித்தம் கொண்டார். இது காண்பிக்குது தேவனுடைய அளவில்லாத அன்பு கிருபை. நீங்க நான் கேட்டமா? இது அவருடைய சித்தம். இந்த மனுக்குலத்திலிருந்து 144,000 பேரை அந்த நிலைக்கு உயர்த்தணும்னா, அவங்களும் யார் போலவே ஒப்பு கொடுத்து பலியின் சீரியத்துல தங்களை பலியாக அர்ப்பணிச்சு உயர்த்தப்படணும். கர்த்தராகிய வேற எந்த வாய்ப்பும் கிடையாது. பரலோகம் போடுமா? கர்த்தர் இயேசுவோடு சுதந்திரிக்கணுமா? அவர் சென்ற பாதை பின்பற்றுங்க. அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க. இப்போ அதுக்காகத்தான் தேவன் என்ன கொடுக்கிறார்? பரம்மா அழைப்பு. நீங்க நான் எல்லாம் ஏற்றுக்கொண்டோம் கிளாஸ்ல. அப்போ நீங்க நான் கூட கர்த்தர் இயேசுவை பின்பற்றி அவர் பலியின் ஜீவியம் வாழ்ந்தது போல நம்முடைய பலியின் ஜீவியத்துக்குள்ள பிரவேசிச்சு பலிகளை ஏறெடுப்பதற்கு ஆயத்தமா இல்லையா? ஆனா கேள்வி, நம்ம அப்படி பலி கொடுத்தா தேவன் ஏற்றுக்குவார? ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா கர்த்தர் இயேசு பலி கொடுத்தார், தேவன் மனுஷன், பாவம் இல்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், மாற்றில்லாதவர். சோ பலி என்பது எப்படி இருக்கணும்? டேபர்நாக்கில் பாக்குறமே பூரணமா இருக்கணும், எந்த வீர உணர்வு இருக்கக்கூடாது. சோ கர்த்தர் இயேசு அப்படிப்பட்ட பலி கொடுத்தாரு. தேவர் என்ன பண்ணார்? அங்கீகரிச்சா அவர் என்ன பண்ணார்? உயர்த்தினார். ஆனா நீங்க நான் நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? நம்ம யாருடைய ஃபேமிலி? அப்பாவுடைய நிலை சொல்ல முடியுமா? விழுந்துட்டார், விழுந்துட்டார் பாவத்துக்குள்ள. நீங்க நான் அவருடைய சந்ததி, பாவ சந்ததி, பாவிகள். பாவிகள் பலி தேவன் ஏற்றுக்கொள்வார், அங்கீகரிப்பார். தப்பா நினைக்காதீங்க, முகம் திரும்பி பார்க்க மாட்டார். அதனால்தான் தேவன் திட்டத்துல இந்த பாவ சங்கத்திலிருந்து 144,000 பேர் என்னுடைய குமாரனோடு உயர்த்தப்பட நான் விருப்பப்படுறேன். அதுக்கு அவர்களும் என் குமாரன் போல நான் அங்கீகரிக்கக்கூடிய பலியின் ஜீவியம் வாழ்ந்து அவர்கள் உயர்த்தப்படணும். அவர்களே ஆயத்தமானா கூட என்னுடைய நீதி என்ன சொல்லுன்னா, நான் அவர்களுடைய பலி என்ன பண்ண மாட்டேன், அங்கீகரிக்க முடியாது. அப்பூரணர்கள், பாவிகள். இப்பதான் தேவனுடைய திட்டத்துல கொண்டு வராங்க ஒரு அருமையான கான்செப்ட். சரி, ஒன்று பண்றேன் நான் உங்களுக்காக. நீங்க என் குமாரனுடைய பலி மேல என்ன பண்ணிடுங்க? விசுவாசம் வச்சிருங்க. அது உங்களுடைய பாவங்களுக்காக கொடுக்கப்பட்ட பலி. அந்த பலியினால நீங்க நீதிமான் ஆக்கப்படுகிறீர்கள் என்று விசுவாசிங்க. நீங்க விசுவாசிச்சு உங்கள் பாவத்தை நான் என்ன பண்ணிடுறேன், மன்னிச்சு. நீங்கள் நீதிமான்கள் அல்ல, ஆனா அந்த விசுவாசனால உங்களை நான் என்ன என்று எண்ணிக்கொள்ளுகிறேன். நீதிமான் என்று எண்ணிக்கொண்டு இப்ப எண்ணிக்கொண்டா இப்ப நம்ம என்ன நிலைக்கு வந்தோம்? இப்ப நீங்க சொல்லக்கூட செலுத்தக்கூடிய பலி நான் என்ன பண்ண முடியும்? செலுத்து. அப்போ இது நமக்கு சாதாரணமா கேட்டா புரியாது. ஜஸ்டிபிகேஷன் பை விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவன் கிட்ட இருந்து பெற்றுக் கொள்கிறோம் மொதல் கிஃப்ட். பயங்கரமான ஒரு மிகப்பெரிய பரிசு. இந்த ஏற்பாடு சுவிசேஷ யுகத்துக்கு மாத்திரம், இங்க இருந்து இந்த காலப்பகுதிக்குள்ள மாத்திரம். உலக மனுக்குள்ள முழுவதும் எப்ப நீதிமான் ஆக்கப்படுறாங்க? 1000 ஆண்டாச்சு. வெறும் விசுவாசம்னாலயா? அங்க எல்லாம் அந்த மாதிரி வேலை இல்லை. அங்க வந்துட்டு 1000 ஆண்டாச்சுல ஒருத்தர் வந்து நானும் விசுவாசிக்கிறேன், என்ன என்ன பண்ணுங்க, நீதிமான் என்று ஆக்கிட்டு எனக்கு பரிபூர்ண ஜீவன் கொடுங்கன்னா அங்க வந்து என்ன பண்ணும்? கிரியை காமிக்கணும். ஆனா சுவிசேஷத்துல தான் இந்த பிரமாண ரொம்ப பெரிய கிருபை. அதனால அதுதான் அந்த வார்த்தை. ஆனா இப்ப சொல்லுங்க சகோதர சகோதரிகளே, அப்போ தேவன் அவருடைய திட்டத்துல ஆவிகளாகிய நம்மை விசுவாசத்தின் அடிப்படையில நீதிமான்கள் என்ற நிலைமைக்கு எண்ணிக்கொள்வது எதுக்காக? எதுக்காக? தேவன் அங்கீகரிக்கக்கூடிய பலி. இதான் நோக்கம். ஏன் ஆற்றல் கொடுத்தாருன்னா பயன்படுத்துங்க, பெருக்கி காண்பி. உங்களை நீதிமான்கள் என்று எண்ணிக்கொள்கிறேன், நீதியான பலிகளை நான் அங்கீகரிக்கும்படி உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க, செலுத்துங்க. என்னன்னா இது எங்க வந்து முடியுதுன்னா, இந்த ராத்தல் பயன்படுத்துவது நம்மளுடைய இந்த நீதிமான் ஆக்கப்பட்ட நிலையில இருந்து தேவன் அங்கீகரிக்கக்கூடிய பலியின் ஜீவியம் ஜீவிப்பது. ரோமர் 12 அதிகாரம் முதல் வசனம். அப்போஸ்தல் பவுல் ரொம்ப அன்பா நம்ம இடத்துல வேண்டி கேட்டுக் கொள்ளுகிற விஷயம் அதுதான்.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும்.
அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை சக்கன் சொல்லுங்க, நேரம் இல்ல. சரீரங்கள்லாம் என்ன புரியும்? அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியா என்ன பண்ணுங்க? என்ன சரீரம்? சரீரம் மாம்சம். இந்த மாம்சம், இந்த மாம்ச உண்மையிலே நீங்க நான் மாம்சத்தில் இருக்கிறோம், இருக்கிறவரை இருப்பதற்காக சில நியாயமான உரிமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த உரிமைகள் எல்லாவற்றையும் யாருக்காக பலி செலுத்துங்க? தேவனுக்காக பலி செலுத்துங்க. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு என்ன பண்றேன், நான் வேண்டிக் கொள்கிறேன். சோ இது நம்மளுடைய லிவிங் சாக்ரிஃபைஸ் பத்தி பேர். ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை பாருங்க, என்னது உங்க என்ன பலியா செலுத்தணும்? இப்ப பழைய ஏற்பாடு ஆச்சரிக்க கூடாது நினைச்சு பாருங்க. காலை பலியா செலுத்தணும், ஆடு பலியா செலுத்தணும், செலுத்தினா ஜீவம் இருக்குமா? இல்ல, ஒரு ஒரு காலைய பலியா செலுத்திட்டீங்கன்னா அதுல ஜீவன் இருக்குமா? ஜீவன் போயிடும். ஆனா ரொம்ப வித்தியாசம் பாருங்க, நீங்க நான் கொடுக்கிற பலி எப்படிப்பட்ட பலி? ஜீவன் உள்ள பலி. ஜீவன் இருந்துட்டே இருக்கும், ஆனா நாளுக்கு நாள் அது என்னாயிட்டே இருக்கணும், பலியாயிட்டே இருக்கணும், பலியாயிட்டே இருக்கணும். நல்ல நல்ல வார்த்தை அது. ஜீவனோடு தான் இருக்கும், ஆனா நாளுக்கு நாள் அதனுடைய உரிமைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமா என்னாகும். பலி பலி தேவன் சுத்தம் செய்வதில்ல. சோ இது சுருக்கமா ஓமை பார்த்தோம்னா, சபை அருமையா செய்வான். அந்த ராசல் பெற்றுக்கொண்டது, அந்த நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை, உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் அந்த பலியின் சீவியத்தில் உண்மையுள்ளவங்க தான் இருப்பான். அதில் கொஞ்சம் தவறக்கூடியவர்கள் தான் யாரு? திரள் கூடத்தினர். பலியின் சீவியம் இல்ல, குறைவு. அவர்கள் எஜமான் கிட்ட வெகுமதி வாங்கறது. மாறாக என்ன அந்த நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை? ரொம்ப ஆச்சரியம். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் அது சிந்திக்கணும். இன்னைக்கு இதுதான் நாம் சிந்திக்கணும். நீங்க நான் தேவனுடைய சித்தத்தினால, அவருடைய அளவில்லாத கிருபையினால, அவங்களுடைய நேசகுமாரனுடைய ரத்தம் கொண்டு பாவங்கள் அற கடுமப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். சபைக்கு வந்து போறதுக்கு இல்ல, சத்தியத்துல இருக்கிறோம் என்று சொல்லி கொள்வதற்கு இல்ல, மாறாக அந்த நிலையில இருந்து தேவன் அங்கீகரிக்கக்கூடிய பலிகள் செலுத்துவதற்கு. ஆனா எப்படி செலுத்துவது? இது நெக்ஸ்ட் குவஸ்டின் இல்லையா? அதுக்கு தான் அடுத்த உண்மை இருக்குது. என்னது? மத்தேயு 25 அதிகாரத்துல ராசல் பற்றின உண்மை. ஒரு கிறிஸ்தவர் வாழ்க்கை படிக்கணும். தாளந்துகள் பற்றின ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ராத்தல் தரப்பட்டு ஆரம்பிக்குது. பின்னால அவர் கையில என்னவோ கொடுக்கப்படுது, தாளந்துகள். இந்த உண்மையை வாசிங்க, மற்ற 25. உங்களுக்கு தெரியும், இதுவும் அருமையா இந்த சுவிசேஷத்துல கர்த்தருடைய சீஷர்கள் வாழ வேண்டிய விதம் பற்றி. ஏன்னா 24 அதிகாரம் அவருடைய 2 வருகை பற்றி அங்க பேசப்படுது. 25 அதிகாரத்துல அந்த காலங்கள் சமீபத்திற்கு போது என்னெல்லாம் நடக்குங்கிற பற்றி 10 கன்னிகைகள் ஊமை. அதை தொடர்ந்து என்ன பேசுகின்ற? காலந்தங்கள் ஊமை. வாசிங்க.
அஞ்சியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனார்.
இந்த ஊமை கொஞ்சம் கவனிங்க, ஏன்னா இது கிட்டத்தட்ட முன்பு பார்த்த ஊமை போலதான் இருக்கும். ஆனா அதே தான் நினைச்சாதீங்க. இப்ப உங்களுக்கு என்ன ஒரு பொறுப்பு இருக்குன்னா, இந்த ஊமையில இருக்கிற வித்தியாசங்கள் கவனி. அந்த ஊமைக்கும் இந்த ஊமைக்கும் என்ன வித்தியாசங்கள் கவனிங்க. வாஷிங் சிஸ்டம்.
5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, இருக்கிறது. உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைத்தேன், என் எஜமானுடைய உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். இரண்டு தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, இரண்டு தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன், ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புரைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றார். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதான் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து, 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பத்தடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான்.
ஊமை பார்ப்பதற்கே கடந்த ஊமை போலவே இருக்கும். இங்கே கூட ஒரு மனுஷன் புறதேசத்துக்கு பிரயாணமா போறார், முன்பு தன் ஊழியக்காரரை அழைக்கிறார். ஒரு வித்தியாசம் என்னன்னா, அங்க 10 ஊழியக்காரர் இங்க அப்படி சொல்லப்படல, தன் ஊழியக்காரரை அழைக்கிறார். அப்புறம் அவர்கள் வசமா தன்னுடைய ஆஸ்திகளை விட்டுட்டு போறார். அப்புறம் அந்த ஆஸ்திகளை எப்படி கொடுக்கிறாருன்னா, அவனவனுடைய திறமைக்கு ராத்தல் கொடுக்கும்போது எதுவும் பண்றாரா, திறமை ஊழியரா வாங்கிக்கோங்க ஒரு ராத்தல், எந்த வித்தியாசம் கூட கிடையாது. ஆனா இங்க அப்படி இல்லை, இங்க தாழ்ந்துகள் கொடுக்கும்போது என்ன பண்றாரு, அவர் அவருடைய திறமை எவ்வளவு, இவர் எவ்வளவு தாழ்ந்துகள் கொடுத்தா தாங்குவார், அவருடைய கெப்பாசிட்டி என்ன பார்த்து கொடுக்கிறார். கொடுக்கும் போது எப்படி கொடுக்கிறார், ஒருத்தருக்கு 5, இன்னொருத்தருக்கு 2. ஆனா ராத்தல் பார்க்க போது அங்க என்ன இல்ல, ராத்தல் வித்தியாசம் இல்லை. ஆனா தாளங்கள் என்ன இருக்கு, ஒருத்தருக்கு 5 கொடுத்தா அவர் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடியவர், 5 வச்சுக்கோங்க. இவருக்கு 5 கொடுக்க முடியாது, 3 கொடுக்கலாம், இவருக்கு 2, இவருக்கு அங்க 1. என்னன்னா அவருடைய ஊழியக்காரர்ல எல்லோரும் குறைந்தபட்சம் எவ்வளவாவது வாங்கியிருக்காங்க, 1 இல்லாதவர் ஒருத்தரும் இல்லை. சோ காலந்தர் விஷயத்துல டிஃபரன்ஸ் இருக்கு, கொடுக்கறதுல 5, 2, 1. அவங்களுக்கும் ஒரே கட்டில தான், நான் திரும்பி வருவேன், வரதுக்குள்ள இதை உங்களுடைய வியாபாரத்துல பயன்படுத்தி என்ன பண்ணுங்க, பெருக்குங்க, நான் கணக்கு கேட்பேன். வந்துடுறார், கணக்கு கேட்கிறார். அப்போ இது யாருமா சொல்றாங்க, ஒருத்தர் வந்து ஜமான் உங்களுக்கு நான் எவ்வளவு வாங்கிட்டேன், 5 வாங்கிட்டேன், எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன், இன்னொரு 5 சம்பாதிச்சிருக்கிறேன், என்ன வந்து அவர் சொல்றார் அதுக்கு பதில்.
அப்பொழுது அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக
நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் அவ்வளவுதான். இப்ப 2வது ஊழியக்காரன் வந்து, எஜமான் நீங்க எனக்கு 2 கொடுத்தீங்க, நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன், இன்னும் 2 சம்பாதிச்சிருக்கிறேன். அவர்கிட்ட கூட என்னதான் சொல்ற வசனம், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தினால் உன்னை உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள். இப்போ நல்லா கவனிங்க இங்க ரிவார்ட்ல எஜமான் பரிசு கொடுக்கும் போது ஏதாவது வித்தியாசம் இருக்கா, இல்ல. ரெண்டு பேருக்கு என்னதான் சொல்றாரு, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் சொன்னீங்க. இப்ப நான் கொஞ்சம் ஒப்பிட்டு பேசுறேன், நீங்க அது மனதில் வச்சிருந்தா தான் உள்ள புரியும். ராத்தல் விஷயத்துல முந்தின ஊமையில ராத்தல் கொடுக்கும் போது வித்தியாசம் இல்லை, ஆனா அதை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்று பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி வெகுமதிகள் கொடுக்கும் போது வெகுமதியில என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்கு. இந்த ஊமையில தானந்ததல் கொடுக்கும் போது கொடுப்பதுல என்ன இருக்குது, ஆனா அதுல அவர்கள் காண்பித்த உண்மையின்படி அவர்களுக்கு வெகுமதி அளிப்பதுல என்ன இல்லை. எல்லாருக்கும் என்னதான், இது வருத்தமா இருக்கா சந்தோஷமா இருக்கா அவங்களுக்கு? அதாவது அஞ்சு வாங்கினவருக்கும் ஒரே ஆசீர்வாதம் தான், நாலு வாங்கியிருந்தாலும் அதே ஆசீர்வாதம் தான், ரெண்டு வாங்கினாலும் ஒன்னு வாங்கினா கூட தேவன் ரொம்ப ரொம்ப நீதியுள்ளது. ஒருவேளை இங்க அஞ்சு வாங்கினவருக்கு வேற மாதிரி கொடுத்துருந்தா இப்பயே உங்களுக்கு நல்லா இருக்கும். எனக்கு தேவன் வந்து ஒரு தாழ்வு தான் கொடுத்துருக்கிறார், அதிக வெகுமதி கிடைக்காது. ஆனா இங்க சிந்திக்கலாம், தேவனுடைய நீதி என்ன, ரொம்ப அருமை, ரொம்ப பியூட்டிஃபுல் பேரபிள். இங்க பாருங்க, அப்போ வெகுமதி இல்ல, வித்தியாசம் இல்ல. அதே மூன்றாவது ஊழியன் வந்து அவர் பழைய படிக்கு அந்த ஊமையை போலவே சொல்லிட்டு செய்யும் போது யஜமான் சோமாயிட்டு என்ன சொல்றாரு, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரன் என்று சொல்லி அவர்கிட்ட இருந்து அதை பெற்றுட்டு அவர் என்ன பண்ணிடுறார், புறம்பான இருள்ல தள்ளி போறார். சோ சகோதர சகோதரிகளே, இது என்ன ஊமை? இப்போ இங்கேயும் கூட அந்த மனுஷன் கட்டாய இயேசு கிறிஸ்து தான். அவர் பிரயாணம் பண்ணி போவது முதலாம் வருகையில் வந்து சபை ஸ்தாபிச்சுட்டு சபைக்கு சில விஷயங்கள் கொடுத்துட்டு எங்க போறார், பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறது தான். அவர் திரும்பி வந்து கிழக்கு விசாரிப்பது இரண்டாம் வரைக்கும் அவர் வந்து சபையை விசாரிக்கிற விஷயம் தான். ஆனா அந்த போய்க்கு வருவதற்குள்ளான இடைப்பட்ட காலம் சுவிசேஷ யுத்தம், இந்த கடந்த 2000 வருஷம் சபை தேர்ந்தெடுக்கப்படுகிற காலம். இப்போ இந்த காலத்துல சபை செய்யப்படுத்தி என்ன வேலைன்னா, அவங்க கையில அவர் என்ன கொடுத்துட்டு போறாங்க, காலம். ஆனா வித்தியாசம் மொத்தமா எவ்வளவு காலம் இருக்குது, அஞ்சு. உங்களுக்கு அது நல்லா தெரியும், சொல்லுங்க. நிறம், செல்வம், செல்வாக்கு, ஆரோக்கியம், பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ ராத்தல் நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை, ஜீவ வழியா நம் சரீரத்தை கொடுக்கணும். சரீரம்னா என்ன கேட்ட போது, இந்த மாம்சத்துல ஜீவிக்க தேவன் கொடுத்த நியாயமான உரிமைகள். ஒருவேளை இப்ப அதுக்கு இங்க எக்ஸ்பிளேஷன் எடுத்தா, இந்த அஞ்சு விசேஷங்கள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கா. எல்லாருக்குமே நேரம் இருக்கு, ஞானம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, ஓரளவுக்கு செல்வம் இருக்கும், செல்வாக்கு. இது ஐந்து தாழ்ந்துகள். ஆனா எல்லாருக்குமே தேவன் இந்த அஞ்சு தாழ்ந்தையும் ஒரே மாதிரி கொடுக்கறது இல்லை. யாராவது ஒரு சிலர் இந்த அஞ்சையுமே பெற்றுக்கொண்டிருப்பாங்க தங்களுடைய வாழ்க்கையில். தேவனுக்காக அவர்கள் நேரமும் செலவழிக்க முடியும், ஞானத்தையும் பிரயோகிக்க முடியும், சரீர ஆரோக்கியத்தையும் பிரயோகிக்க முடியும், பணம் பயன்படுத்த முடியும், செல்வாக்கும் இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் ஜனங்கள் மத்தியில். ஒரு எக்ஸாம்பிள், அஞ்சு தாழ்ந்து வாங்கின ஒருவர் ரெசல்ட் சொன்னீங்கன்னா கண்டிப்பா அஞ்சு தாழ்ந்து வாங்க. அதுக்கு முன்னால அப்போஸ்தலர் பவுல் அவர்னா ஃபைவ் டேலண்ட், அஞ்சு தாளத்து பெற்ற தேவனுடைய மனுஷன், அஞ்சு தாளம் தெரிஞ்சு அவருடைய, அவர் கமானியனுடைய ஸ்டூடெண்ட், அந்த காலத்து பெஸ்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அவர் ரோம சாம்ராஜ்யத்துல குடியுரிமை பெற்றிருந்த, ரோமன் சிட்டிசன்ஷிப் வச்சிருந்தாரு. நல்ல ஞானம், நல்ல ஆரோக்கியம், வாழ்க்கை முழுக்க தேவன் கற்பனைச்சிருந்தார், எல்லாம் இருந்துச்சு. தெரியும், நமக்கு தெரிந்து அவனுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போஸ்தலர்களில் ஒருத்தரையோ தூதர்களையோ ஒருத்தரையோ தான் நம்மளால சொல்ல முடியும். அப்போ அந்த சுவிசேஷம் இருக்கும் முழுவதும் இந்த அழைப்புக்குள்ள இப்படி ஐந்து தாளந்து பெறுகிறவர்கள் இருக்கிறான். ஆனா ரொம்ப சொற்பம், அவர்கள் எவ்வளவு திரும்பி கொடுக்கணும், ரொம்ப கஷ்டம். வாங்குறது மாத்திரம் யோசிச்சு ஆசைப்படக்கூடாது. அதிகம் கொடுத்துட்டா என்ன பண்றார் தேவன், அதிகம் கேட்பான். அதிகம் கேட்பார். சோ ஐந்து பெற்றவர்கள் திரும்ப எவ்வளவு கொடுக்கணும்? நான் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அவர் என்ன பண்ண மாட்டார்? ஏற்றுக்க மாட்டார். என்ன ஐந்து வாங்கினீங்க, நீங்க யூஸ் பண்ணுவீங்க என்ன கொடுத்த, நான் தான் திருப்பி கொடுக்குறீங்க. சோ ஐந்து வாங்கினவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்க. அதனால்தான் அவ்வளோ பயணங்கள், அவ்வளோ ஊழியம், அவ்வளோ நிருபங்கள், ஆச்சரியம், கிஃப்ட் அவருக்கு இருந்துச்சு. ஆனா சிலருக்கு நாலு இருக்கும், சிலருக்கு மூணு இருக்கும், சிலருக்கு. என்னுடைய கேள்வி, அன்பான சகோதர சகோதரிகளே, கான்சன்ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் தேவனுக்கு செலவழிக்க தேவன் உங்க கிட்ட எவ்வளவு டாலண்ட் கொடுத்திருக்கிறார் அடையாளம் கண்டுட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் தெரியுமா, என் கையில தேவன் கண்டிப்பா ரெண்டு கொடுத்துட்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி நான் கேட்கிறேன். எவ்வளவு கொடுத்திருக்கிறார் தெரிந்தால் மாத்திரமே எவ்வளோ திரும்பி கொடுக்கணுங்கிறது கூட நம்மனால, அப்பதான் நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் வார்த்தை வாங்க முடியும். என் கையில் தேவன் அவருக்கென்று செலவழிக்க என்ன என்ன வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு புது சிருஷ்டி கண்டிப்பா சிந்திக்கும் எவ்வளோ அப்படிங்கும் போது அது என்ன என்ன என்பது கூட ரொம்ப முக்கியம். என்னிடத்துல மூன்று தாளந்துகள் இருக்கு என்று நான் நினைக்கிறேன். அந்த மூன்றும் ஆரோக்கியம், ஞானம், கொஞ்சம் செல்வம் கண்டுபிடிக்கணும். அப்படி எவ்வளோ தாளந்துகள், என்ன தாளந்துகள் தேங்காதா அதை எந்த ரீதியில பயன்படுத்த முடியும், எவ்வளோ பெருக்க முடியும், நாம் செய்ய முடியும், அது அது தெரிஞ்சாதான் நல்ல கணக்கு ஒப்புவிக்க முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் எப்படி நம்முடைய பொருத்தனை நிறைவேற்ற முடியும் என்று கேட்டால், சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மை நாமே கேள்வி கேட்கணும். ஒருவேளை உதாரணத்துக்கு சொன்னா, ஒரு வாலிப சகோதரன் சகோதரி தன்னை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிறான், என்னுடைய தகுதியான கருத்து அவர்கிட்ட கண்டிப்பா ஆரோக்கியம் இருக்கும், கண்டிப்பா அறிவு கூட இருக்கும். ஏன்னா இள வயது, நல்லா பிரெயின் எல்லாம் ரொம்ப பிரிஸ்கா இருக்கும். கண்டிப்பா அவர்கிட்ட நேரம் கூட இருக்கும். வாழ்க்கையில என்னெல்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க, கமிட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க, குடும்பம் அல்லது வேலை அல்லது ஏதாவது மனுஷங்கள் கிட்ட. வாலிப பருவத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த மூணு இருக்கும். சிலருக்கு ஒருவேளை பெற்றோர் வாரியாக வழியாக செல்வது கூட இருக்கலாம், கிருபையா தேவன் தந்திருப்பாங்க கிருபை. ஒரு சிலருக்கு சிலருக்கு நல்ல இன்ஃபுளுன்ஸ் கூட இருக்கும். ஆனா வாலிப சகோதர சகோதரிகளுக்கு மினிமம் இந்த மூணு சொல்லலாம். வாலிபர்னா இப்போ ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்ல? வாலிபர்னா என்ன சொல்லலாம், ஒரு சாரி என்னுடைய கருத்து, ஒரு 35-40 சொல்லலாம் கண்டிப்பா. அவங்களுக்கு இன்னும் வைட்டாலிட்டி இருக்கும் வாழ்க்கையில, ரொம்ப வாழ்க்கை. நாம நினைச்சா சரீரம் போடலாம் தேவனுக்காக, சரீரத்தை பிரயோகிக்கலாம், நாம பெற்றுக்கொண்டிருக்கிற ஞானம் பயன்படுத்தலாம், நேரம் பயன்படுத்தலாம். ஒருவேளை ஒரு ஸ்டேஜுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் தாழ்ந்துகள், அறிவெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் சொல்ல முடியாது, வயோதிக நிலைமையில இருக்கவும் போது. ஆனாலும் ஊமையில பார்க்கணும், எல்லா ஊழியர்களும் அட்லீஸ்ட் எவ்வளவாவது பெற்றுக்கொண்டாங்க யாருமே சொல்ல முடியாது. அப்ப நான் கான்சன்ட்ரேட் பண்ண, அழைப்புக்குள்ள வந்த, ஆனா உங்களுக்குன்னு செலுத்துவதுக்கு நீங்க என்கிட்ட என்னமே என்ன பண்ணல, ஒரு தாளந்து கூட மினிமம் எவ்வளவு தாளந்தான் இருக்கும். உடன்படிக்கை பண்ணின சகோதரனா சகோதரியா, நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, படுத்த படுக்கையில இருந்துட்டா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்க செய்யலாம். உங்கள் கண்கள் மூடி தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு ஜபம், அதுல இப்போ போய் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களின் திறந்த இடத்திற்கான ஜபம்,
அந்த தெரிந்த இடத்துல அர்ப்பணிச்சிருக்கிற பரிசுத்த சகோதர சகோதரனுடைய தேவைகள், சோதனைகள், அவங்களுக்கான பரீட்சைகளுக்காக ஜெபம், ஒவ்வொரு எக்லீஷாக்காக நடந்துட்டு இருக்கிற அறுவடைக்காக, அறுவடையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்காக, முயற்சிகளுக்காக, நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்களுக்காக, இதெல்லாம் நம்ம ஜெபத்துல கொண்டு போனா இதுக்கு எதுவும் தேவை, மனசு மாத்திரம் தான். எப்படி நம்ம வந்தோம், ஈவன் ஒன் டேலண்ட் பத்தி சொல்றோம், ஒரு டேலண்டாவது பண்ண முடியும். தேவனுக்காக செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, யாருமே சொல்ல முடியாது கான்சக்ரேட்டி. ஆனா ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிக்கு. ஆனா என்ன தேவன் ரொம்ப அன்பு காமிச்சிட்டாங்கன்னா, இந்த தாழ்ந்துகள் எவ்வளவு வாங்கியிருக்கிறோம், எவ்வளவு செய்யறோம் அப்படிங்கறத பொறுத்து நமக்கு வெகுமதி தருவது தரவா இல்லையா? இல்ல இல்ல, நீங்க ஐந்து பெற்றவரா இருந்து ஐந்து செய்யறா கூட உங்களுக்கு சபையில ஒரு வாய்ப்பு. நீங்க ஒன்று பெற்று ஒன்று தந்தவராக இருந்தா கூட அதே வாய்ப்பு உங்களுக்கும் அங்க இருக்கும். பரலோகத்துல அஞ்சு வாங்கினவரும் ஒன்னு வாங்கினவரும் எப்படித்தான் இருப்பாங்க? சமமா தான் இருப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்குள்ள மகிமைக்கு மகிமை வித்தியாசம்னா அது காரணம் என்ன? காரணம் என்ன? அந்த நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை அவர்கள் எப்படி பயன்படுற
முடிந்தது, என்னால் முடிந்தது நாம் செய்வோம். இந்த ஜீவியத்தில் அது நேரம் பலி
ஞானம் பலி செலுத்த முடியுமா? சரிங்க. செல்வமா ஆரோக்கியமா? செல்வாக்கா. சரிங்க. தேவன் இன்னைக்கு உங்க கையில என்ன கொடுத்திருக்கிறார், என் கையில என்ன கொடுத்திருக்கிறார் நாம் சிந்திக்கணும். சிந்திச்சுட்டா அந்த ரீதியில தேவனுக்கு நம்முடைய பலிகளை அனுதின வாழ்க்கையில உடன் சகோதர சகோதரிகளுடைய நன்மைக்காக நாம் அங்கு பயன்படுத்தணும். உண்மை சொன்னா நல்ல ஆரோக்கியம் இருக்கா? ஒரு ஊர்ல எல்லாம் இருக்காது அப்படின்னா என்ன இருக்கும்? நல்ல ஆரோக்கியம் ஒரு தானம் தான் தேவன் கொடுத்திருந்தா. ஜபத்துல போங்க, மற்ற ஊழி ஊர்களுக்கு போங்க, மற்ற பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்கிற கொஞ்சம் படிச்சிருக்கிறோம், மிஸ் பண்ணாதீங்க. எடுங்க ரீஃப்ரேஸ், வால்யூம்ஸ், கமெண்ட்ஸ் படிங்க. தேவனுடைய வார்த்தை புரிந்து கொள்ளுங்க. அந்த வாய்ப்பு இல்லாத சகோதரர்களுக்கு அது பகிர்ந்து கொள்ளும். அதுக்குதான் அறிவு. வெறும் படிச்சோம், உலகத்துல பெரிய பெரிய வேலைகள் பெற்றுக்கொண்டோம், அதுக்கு மாத்திரம் இல்ல, அதுதான் மீனிங். இதுதான் அந்த உரிமைகள். இதெல்லாம் இந்த பூமியில ஜீவிக்கிறதுக்கு தேவன் நமக்கு தந்தவைகள். ஆனா எப்ப உடன்படிக்கை செஞ்சோமோ அப்பவே அதெல்லாம் பிரதானமா அவருக்காக என்றே சொல்லி கொண்டிருப்போம். அந்த ரீதியில இவைகள் பலி ஆகட்டும் என்பதை தான் நம்ம ரொம்ப தாழ்மையா உங்கள் மத்தியில அங்க பேசுகிறோம். ஒரு புது சிருஷ்டியின் வாழ்க்கை, ஒரு உண்மை பரிசுத்தவானுடைய வாழ்க்கை, ஒரு உண்மை சீஷனுடைய வாழ்க்கை, இந்த ரீதியில அவர்கள் பெற்றுக்கொண்ட ராத்தல் திரவியம் மற்றும் தாளந்தங்கள் இப்படியாக அவர்கள் பயன்படுத்துவார்கள். சகோதர சகோதரிகளே, சோ நாம இன்னைக்கு தேவனுடைய ஊழியர்கள உக்கிரானக்காரர்கள் என்று சொன்னார். உக்கிரானத்துவம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். அந்த உக்கிரானக்காரர்களா உண்மை உள்ளவர்களாக இருப்பது ரொம்ப அவசியம். சிலவுடைய கான்சன்ட்ரேட்டட் வாழ்க்கை இப்படி இருக்கட்டும், கண்டிப்பா இந்த பர்சனல் மெடிடேஷன் உங்க வாழ்க்கையில் இருக்கட்டும். நான் யார் என்ற அழைப்பில தேவன் எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கும் வாய்ப்புகள் என்ன, என்னால் எந்த ரீதியில என் உடன் சகோதர சகோதரிகளுக்கு பலியாக என்னை அர்ப்பணிக்க முடியும், அதுல தெளிவு வேணும், அதுல உறுதி வேணும், அதை பலியாக செலுத்துவதில். ஒருவேளை அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த ஓட்டம் முடியும் போது அருமையா ஒரு வார்த்தை நம்முடைய எஜமான், நம்முடைய போதகர், நம்முடைய தலை கர்த்தர் இயேசுவிட்டு இருந்து வாங்க முடியும். Well and good and faithful servant. நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன். கன்வென்ஷன்ல ஒரு முறை இந்த வார்த்தையை பேசுவோம். சிந்திச்சு பாருங்க, அந்த நாள் நீங்க உங்க ஓட்டம் முடிச்சிருக்கும் போது என்ன வார்த்தை வாங்கணும் கர்த்தர் கிட்ட இருந்து? இந்த அப்ரிசியேஷன் வாங்கணுமா, இல்ல பொல்லாத ஊழியக்காரனே? அந்த வார்த்தையை நினைச்சு பாருங்க. அந்த வார்த்தை கஷ்டமா இல்ல? கஷ்டமா இல்லையா? நம்முடைய தலை கர்த்தர் இயேசு எந்த வார்த்தையை நம்ம பார்த்து சொல்வார்? நல்லது உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி, அல்லது திரும்பி பார்த்து பொல்லாத ஊழியக்காரனே. அவரை கட்டி புறம்பான இருக்குள்ள தள்ளுங்க. என்ன மாதிரி ஒரு ரிவார்டு சகோதர சகோதரிகளே! சுதேவன் ரொம்ப கிருபையில இந்த கடைசி நாட்களில் இந்த உன்னதமான ஒரு வாய்ப்புக்குள்ள தகுதி இல்லாத உங்களை என்னை எல்லாம் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். கர்த்தரேசனுடைய விலையேறப்பட்ட ஈடுபலி, அவருடைய ரத்தம் பாவிகளாக இருந்த நம்மை தேவனுக்கு முன்பு நீதிமான்களாக நிறுத்தி இருக்கு. நீதியான பலிகள் செலுத்துவதற்கு அந்த பலிகளை செலுத்த நாம் அர்ப்பணிச்சிருக்கும் போது தேவன் நம் கையில சில தாழ்ந்துகள் கொடுத்திருக்கிறார். மகனே மகளே, இந்த ரீதியில இதை பயன்படுத்தி எனக்கு ஊழியம் செய்யுங்க, உண்மையில்லவங்களா நிரூபிங்க. சிந்திப்போம். நம்முடைய ஓட்டம் அப்படி இருக்கட்டும். தேவன் பார்வையில கர்த்தரேசனுடைய வழி நடத்துகிற மறுபடியும் அந்த வசனம் வாசித்து முடிக்கலாம். 1 Corinthians 4:2
மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம்.
சபையை பற்றி கூட அப்படித்தான் வாசிக்கிறோம். கர்த்தரோடு கூட அவர்கள் இருக்கும் போது அவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும். இப்ப நீங்க நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், ஆனா இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது, அது கடைசியில தான் நிரூபிக்கப்படும். உண்மை உள்ளவர்களா இல்லையா? தேவன் தாமே நம்மை அப்படி இருக்க வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் தேவன் தாமே வழி நடத்துவாராக. ஆமென்.